கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் மாதம் 31 தேதி வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 முதல் 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஊவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் கணித பாடத்தினை கற்பதற்கு தேவையான பாடநூல் பயிற்சி கொப்பிகளுடன் தயாராகி கொள்ளுங்கள். இன்று நாம் தரம் 8 பின்னங்கள் பாடத்தினை உங்களுடன் கலந்துரையாடுவதற்காக இணைந்திருக்கும் நான் அப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரி கணித பாட ஆசிரியை பத்மசிங்கம் ஸ்ரீதேவி. அன்பான மாணவர்களே, நாம் இப்போது பாடப்பரப்பினை ஆரம்பிப்போம். மாணவர்களே, நீங்கள் பின்னங்கள் தொடர்பாக தரம் 6-7 வகுப்புகளில் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். அதாவது பின்னம் என்றால் என்ன, பின்னத்தின் வகைகள், பின்னங்களை கூட்டல் கழித்தல் தொடர்பாக கற்றிருப்பீர்கள். இன்றைய தினம் நாம் அவற்றில் சிலவற்றை மீட்டி பார்த்து கொண்டு தரம் 6-ல் பாடப்பரப்பிற்கு செல்வோம். மாணவர்களே, ஒரு வட்டம் ஒன்றை வரைந்து கொள்ளுங்கள். அதை 4 சம பகுதிகளாக பிரித்து 3 பகுதியினை நிலற்றிக் கொள்ளுங்கள். நாம் ஒரு வட்டம் ஒன்றை வரைந்து அதை 4 சம பகுதிகளாக பிரித்து 3 பகுதிகளை நிலற்றிக் கொள்ளும். இப்போது நிலற்றப்பட்ட பகுதியை நாங்கள் எழுதினால், அதாவது மொத்தமாக 4 பகுதிகளாக பிரித்திருக்கின்றோம், அதில் 3 பகுதிகளை நிலற்றியிருக்கின்றோம், நாங்கள் அதை 4-3 என எழுதலாம். 4-3 என எழுதலாம். இவ்வாறு எழுதப்படுவதை பின்னம் என கூறுவோம். அதாவது ஓர் அலகை சமனான பகுதிகளாக பிரிக்கும் போது அவற்றுள் ஒரு பகுதி அல்லது சில பகுதிகள் பின்னம் எனப்படும். ஓர் அலகை சமனான பகுதிகளாக பிரிக்கும் போது அவற்றுள் ஒரு பகுதி அல்லது சில பகுதிகள் பின்னம் எனப்படும். இங்கு 4-3 என நாங்கள் எழுதியதில் 4 நாங்கள் பகுதி எண்ணாகவும் 3 தொகுதி எண்ணாகவும் எடுத்துக்கொள்வோம். பின்னத்தில் 4-3 என்பது 4 வந்து பகுதி, 3 வந்து தொகுதி. நாங்கள் பின்னத்தை கூறும் பொழுது 4-3 என்று கூறுவோம். 4 மேல் என்பதை தவிர்த்து 4-3 என கூறுவோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமானால் பின்னங்களின் வகைகள் தொடர்பாக பார்க்கும் பொழுது நாங்கள் முதலாவதாக அலகு பின்னம் தொடர்பாக பார்ப்போம். அலகு பின்னம் தொடர்பாக பார்க்கும் பொழுது அலகு பின்னம் எனும்போது தொகுதியெண் 1 கொண்ட பின்னங்கள் அலகு பின்னங்கள் ஆகும். அதாவது 5-1, 8-1, 10-1 இந்த பின்னங்களை நாம் நோக்கினால் தொகுதி ஒன்றாக காணப்படுகிறது. இவ்வாறான பின்னங்கள் அலகு பின்னங்கள் ஆகும். அடுத்ததாக நாம் முறைமை பின்னம் தொடர்பாக பார்த்தோமானால் 1 குறைந்த பின்னங்கள் முறைமை பின்னங்கள் ஆகும். அதாவது தொகுதியெண் சிறிதாகவும் பகுதியெண் பெரிதாகவும் உள்ள பின்னங்கள் பகுதியின் பெரிதாகவும் உள்ள பின்னங்கள். நாங்கள் உதாரணமாக சிலவற்றை கூறினோமானால் 5-3, 10-8, 9-5 போன்ற பின்னங்களை கூறலாம் முறைமை பின்னங்களுக்கு. ஆகவே தொகுதியன் சிறிதாகவும் பகுதியன் பெரிதாகவும் உள்ள பின்னங்கள் முறைமை பின்னங்கள் எனப்படும். அதேபோன்று முறைமையில்லா பின்னம் தொடர்பாக பார்த்தோமானால் பின்னத்தின் தொகுதியானது பகுதியிலும் பெரியதாக காணப்படும். பின்னங்கள் முறைமையில்லா பின்னங்கள் ஆகும். பின்னத்தின் தொகுதியானது பகுதியிலும் பெரியதாக காணப்படும் பின்னங்கள் முறைமையில்லா பின்னங்கள் ஆகும். அதாவது பகுதியின் சிறிதான இலக்கங்களையும் தொகுதியின் பெரிதான இலக்கங்களையும் கொண்டிருக்கும். உதாரணமாக 11-15, 8-9, 5-7 போன்ற பின்னங்களை நாம் குறிப்பிடலாம். இதேபோன்று மாணவர்களே, நாங்கள் பின்னங்களின் வகைகளில் ஒன்றான சமவலு பின்னம் தொடர்பாக பார்ப்போம். சமவலு பின்னம் எனும் பொழுது ஒரு பின்னத்தின் பகுதியையும் தொகுதியையும் 0 தவிர்ந்த ஒரே எண்ணினால் பெருக்குவதன் மூலம் முதற் பின்னத்தின் சமவலுவான ஒரு பின்னத்தை பெறலாம். அதாவது ஒரு பின்னத்தின் பகுதியையும் தொகுதியையும் 0 தவிர்ந்த ஒரே எண்ணினால் பெருக்குவதன் மூலம் முதல் பின்னத்தின் சமவலுவான ஒரு பின்னத்தை பெறலாம். அதே போன்று 0 தவிர்ந்த ஒரே எண்ணினால் வகுப்பதன் மூலமும் முதற் பின்னத்திற்கு சமவலுவான ஒரு பின்னத்தை பெற்று கொள்ளலாம். அதாவது ஒரு பின்னத்தை பெருக்குவதன் மூலமோ அல்லது ஒரு முழு எண்ணால் வகுப்பதன் மூலமோ நாம் அந்த பின்னத்துக்குரிய சமவலு பின்னத்தை பெறலாம். உதாரணமாக 3-2 என்ற ஒரு பின்னத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த பின்னத்திற்கு நாங்கள் சமவலு பின்னத்தை எழுதும் போது 3-2 என்ற பின்னத்திற்கு சமவலு பின்னத்தை எழுதும் பொழுது இந்த 3-2 என்ற பின்னத்தை ஒரு எண்ணால் பகுதியையும் தொகுதியையும் அதே எண்ணால பெருக்குதல் வேண்டும். நாங்கள் 3-2 2 பெருக்கி சமவலு பின்னம் பெறுவோமாக இருந்தால் 3-2 என்ற பின்னத்தை 2 பெருக்குதல் வேண்டும். பெருக்கும் பொழுது 6-4 என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதே போல 2 தவிர வேறு இலக்கங்களாகும். 3-4-5 போன்ற இலக்கங்களாலும் நாங்கள் பெருக்கி சமவலு பின்னத்தை பெற்று கொள்ளலாம். ஆகவே பெருக்கும் பொழுது பகுதியையும் பெருக்குதல் வேண்டும், தொகுதியையும் நாங்கள் பெருக்குதல் வேண்டும். அதே போல நான் ஏற்கனவே கூறினது போல பெருக்குவதன் மூலமும் வகுப்பதன் மூலமும் சமவலு பின்னத்தை பெறலாம் என்று கூறினேன். அப்ப நாங்கள் வகுப்பதன் மூலம் ஒரு சமவலு பின்னத்தை பெறுவதற்கான ஒரு உதாரணத்தை பார்த்தோமானால் 25-10 என்ற பின்னத்தை பார்ப்போம். 25-10 என்ற பின்னத்திற்கு நாம் ஒரு சமவலு பின்னத்தை பெறுவோமானால் இதை வகுக்கக்கூடிய ஒரு இலக்கம் 5 ஆகும். ஆகவே 5-25-10 என்ற பின்னத்தை நாங்கள் வகுக்கும் பொழுது 5-2 என்ற பின்னத்தை பெற்றுக் கொள்வோம். அதே போன்று 30-15 என்ற ஒரு பின்னத்தை அவதானித்தோமானால் இப்பின்னத்திற்கு நாம் 2 சமவலு பின்னங்களை பெறலாம். 1-5 இந்த பின்னத்தை வகுத்தோமானால் 6-3 என்ற சமவலு பின்னத்தையும், நீங்கள் பாருங்கள் 6-3 என்று நாங்கள் எடுக்கும் பொழுது மீண்டும் இந்த பின்னத்தை நாங்கள் வகுக்கக்கூடிய ஒரு பெருமானம் இங்கு காணப்படும். ஆகவே இந்த பின்னத்தை நாங்கள் 3 வகுக்கும் பொழுது 2-1 என்ற விடையை பெற்றுக் கொள்வோம். ஆகவே 30-15 என்ற பின்னத்திற்கு நாங்கள் 2 சமவலு பின்னங்களை பெற்றுக் கொள்ளலாம். 6-3 எனவும் 2-1 எனவும் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே ஒரு பின்னத்தை நாம் ஒரே எண்ணினால் பெருக்குவதன் மூலமும் வகுப்பதன் மூலமும் சமவலு பின்னத்தை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்ததாக நாம் கலப்பு எண்கள் தொடர்பாக பார்த்தோமானால் கலப்பு எண் எனும் பொழுது ஒரு முழு எண் ஒன்றையும் முறைமை பின்னம் ஒன்றையும் கொண்ட ஒரு பின்னம் கலப்பு எண்கள் ஆகும். இரண்டுடன் ஐந்தில் ஒன்று. இங்கு பார்த்தீர்களானால் இரண்டு ஒரு முழு எண்ணும் ஐந்தில் ஒன்று ஒரு பின்னம். ஆகவே இரண்டுடன் ஐந்தில் ஒன்று. நான்குடன் மூன்றில் ஒன்று. ஐந்துடன் எட்டில் மூன்று போன்றவற்றை குறிப்பிடலாம். இரண்டுடன் ஐந்தில் ஒன்று என்பது இரண்டுடன் ஐந்தில் ஒன்றை கூட்ட வேண்டும். இரண்டு வந்து முழு எண், ஐந்தில் ஒன்று முறைமை பின்னம். இரண்டையும் கூட்டும் பொழுதே நாங்கள் ஒரு கலப்பு எண்ணை பெற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று பார்த்தோமானால் நான்குடன் மூன்றில் ஒன்று. நான்குடன் மூன்றில் ஒன்று என்பது நான்கு என்ற முழு எண்ணுடன் மூன்றில் ஒன்று என்ற முறைமை பின்னத்தை கூட்ட வேண்டும். இவ்வாறு கூட்டும் பொழுது பெறப்படுகின்ற பின்னம் கலப்பு எண்களாக காணப்படும். கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றுதல் தொடர்பாக பார்த்தார். அடுத்து நாங்கள் கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றுதல் தொடர்பாக பார்த்தோமானால் கலப்பு எண்ணில் உள்ள முழு எண்ணை அதிலுள்ள முறைமை பின்னத்தின் பகுதியினால் பெருக்கி முறைமை பின்னத்தின் தொகுதியுடன் கூட்டுதல் வேண்டும். ஆனால் முறைமையில்லா பின்னத்தின் பகுதி கலப்பு எண்ணின் முறைமை பின்னத்தின் பகுதியாகவே காணப்படும். கலப்பு எண்ணில் உள்ள முழு எண்ணை அதிலுள்ள முறைமை பின்னத்தின் பகுதியினால் பெருக்கி முறைமை பின்னத்தின் தொகுதியுடன் கூட்டுதல் வேண்டும். ஆனால் முறைமையில்லா பின்னத்தின் பகுதி கலப்பு எண்ணின் முறைமை பின்னத்தின் பகுதியாகவே காணப்படும். நாங்கள் ஒரு கலப்பு எண்ணை பார்த்தோமானால் ஐந்துடன் எட்டில் மூன்று. இந்த கலப்பு எண்ணை நாங்கள் முறைமையில்லா பின்னத்திற்கு மாற்றுதல் தொடர்பாக பார்த்தோமானால் ஐந்துடன் எட்டை பெருக்க வேண்டும். ஐந்து என்ற முழு எண்ணுடன் எட்டை பெருக்குதல் வேண்டும். பெருக்கி வரும் விடையுடன் முறைமை பின்னத்தில் காணப்படுகின்ற மூன்றை கூட்டுதல் வேண்டும். ஆகவே ஐந்தில் எட்டை பெருக்கும் பொழுது எங்களுக்கு நாற்பது என்ற விடை கிடைக்கும். அதனுடன் மூன்று என்பதை கூட்டுதல் வேண்டும். கூட்டும் பொழுது நாற்பத்தி மூன்று என்ற விடை எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே ஐந்துடன் எட்டில் மூன்று என்பதை முறைமையில்லா பின்னமாக எழுதும் பொழுது எட்டில் நாற்பத்தி மூன்று என நாங்கள் எழுதுவோம். அதே போல இரண்டுடன் ஐந்தில் ஒன்று. இந்த கலப்பு எண்ணை முறைமையில்லா பின்னத்துக்கு மாற்றினோமானால் இரண்டுடன் ஐந்தை பெருக்கி ஒன்றை கூட்டுகிறோம். இரண்டுடன் ஐந்தை பெருக்கும் பொழுது பத்து, பத்துடன் ஒன்றை கூட்டும் பொழுது பதினொன்று. ஆகவே ஐந்தில் பதினொன்று. இரண்டில் ஐந்து என்ற கலப்பு எண்ணிற்கு முறைமையில்லா பின்னம் ஐந்தில் பதினொன்று ஆகும். அதே போன்று மாணவர்களே, முறைமையில்லா பின்னம் ஒன்றை கலப்பு எண்ணாக எழுதும் பொழுது எவ்வாறு எழுதுவோம் என்று பார்ப்போம். நாங்கள் முறைமையில்லா பின்னம் ஐந்தில் பதிமூன்று என்ற பின்னத்தை பார்த்தோமானால் இந்த பின்னத்தை கலப்பு எண்ணாக எழுத வேண்டும். ஆகவே நீங்கள் மிக இலகுவாக இந்த பின்னத்தை கலப்பு எண்ணாக எழுதுவதற்கு பதிமூன்று என்ற எண்ணை ஐந்தால் வகுத்துக் கொள்ளுங்கள். பதிமூன்று என்ற எண்ணை ஐந்தால் வகுத்துக் கொள்ளுங்கள். வகுக்கும் பொழுது 13:5 இரண்டு தடவைகள் காணப்படும், மீதி 3 காணப்படும். 13:5 இரண்டு தடவை காணப்படும், மீதி 3 காணப்படும். இந்த இரண்டு தடவை என்பதை நாங்கள் முழு எண்ணாகவும் மீதியை முறைமை பின்னமாகவும் எழுதுவோம். மீதி மூன்றை வகுத்தது 5, ஆகவே 2 × 5 = 3 என நாங்கள் எழுதுவோம். அதாவது முதலாவதாக தொகுதி எண்ணை பகுதி எண்ணால் வகுத்து முழு எண்ணை பெற வேண்டும், மீதமுள்ள எண்களை பின்னமாக எழுதுதல் வேண்டும். இவ்வாறு எழுதும் பொழுது முறைமையில்லா பின்னம் ஒன்றை நாம் கலப்பு எண்ணாக எழுதுவோம். அதே போன்று நாங்கள் பின்னத்தின் வகைகளை பார்த்தது போன்று தரம் 6-7 ஆகிய வகுப்புகளில் பின்னங்களை கூட்டுதல் கழித்தல் தொடர்பாகவும் பார்த்துள்ளோம். பின்னங்களை கூட்டும் பொழுது நாங்கள் மிகவும் அவதானமாக கூட்டுதல் வேண்டும். முதலாவதாக பகுதிகள் சமனான பின்னங்களை கூட்டும் போது, பகுதிகள் சமனான பின்னங்களை கூட்டும் பொழுது எங்களுக்கு கூட்டுவதற்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இப்ப நாங்க பார்த்தோமானால் 5 × 1 = 5, இது இரண்டையும் கூட்ட போறோம். கூட்டும் பொழுது இங்க பார்த்தீர்களானால் 5 × 1 = 5, பகுதி இரண்டு பின்னங்களிலும் 5 ஆகவே காணப்படுகிறது, சமனான பகுதி. ஆகவே நாங்கள் 5 பொதுவாக எடுத்துக்கொள்வோம். தொகுதி இரண்டையும் கூட்டுவோம். 1 ஐயும் 2 ஐயும் கூட்டி 5 × 3 என்பதை பெற்றுக்கொள்வோம். ஆகவே நீங்கள் சில நேரங்கள் அவசரத்தில் நாங்கள் சில பிள்ளைகளை விடுவோம், 5 × 1 = 5, 2 கூட்டும் பொழுது 10 × 3 = 2 போட்டுவோம். ஆகவே பகுதிகள் சமனாக இருக்கும் பொழுது 5 நாங்கள் போமசியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்து 1 ஐயும் 2 ஐயும் கூட்டி 5 × 3 என நாங்கள் எழுதுவோம். அவை பகுதி எண்கள் சமனாக இருக்கும் பொழுது நாங்கள் இவ்வாறு இதனை எழுதுவோம். ஆனால் பகுதி எண்கள் சமனற்ற பின்னங்களை கூட்டும் பொழுது, பகுதி எண்கள் சமனற்ற பின்னங்களை கூட்டும் பொழுது பகுதி எண்களை நாம் சமப்படுத்த வேண்டும். இங்கு நாங்கள் பகுதி எண்களை சமப்படுத்துவதற்கு சமவலு பின்னத்தை பயன்படுத்தலாம். பகுதி எண்களை சமப்படுத்துவதற்கு சமவலு பின்னத்தை பயன்படுத்தலாம். உதாரணமாக நாங்கள் ஒரு பின்னத்தை கூட்டுவோம், 3 × 1 = 2. 3 × 1 ஐயும் 2 × 1 ஐயும் கூட்டுவோம். கூட்டும் பொழுது இங்கு அவதானித்தீர்களானால் 3, 2 வெவ்வேறுபட்ட பகுதிகள் காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் அந்த பகுதியை சமப்படுத்த வேண்டும். 3 × 2 இதற்கான போமசி 6 ஆக காணப்படும். 3 × 1 என்ற பின்னத்தை நாங்கள் 6 × 3 எத்தனை தடவைகள் உள்ளன என்பதை பார்த்தோமானால் 6 × 3 = 2 தடவைகள் காணப்படும். ஆகவே 3 × 1 என்ற பின்னத்தை நாங்கள் 2 ஆல் பெருக்கினோமானால் 6 × 2 என்ற விடையை பெற்றுக் கொள்வோம். அதே போன்று 2 × 1 என்ற பின்னத்தை எதால பெருக்கோமாக இருந்தால் 6 × 2 எத்தனை தடவைகள் உள்ளன, 6 × 2 = 3 தடவைகள் உள்ளன. ஆகவே 2 × 1 என்ற பின்னத்தை 3 ஆல் பெருக்குவோம். பெருக்கும் பொழுது 6 × 3 என்ற விடையை பெற்றுக் கொள்வோம். ஆகவே இப்ப பார்த்தோமானால் 6 × 2 = 6 × 3. ஆகவே இங்கு பகுதிகள் சமனாகியுள்ளன. ஆகவே நாங்கள் பொதுவாக 6 எடுத்துக்கொள்வோம். போமசியாக 6 எடுத்துக்கொள்வோம். 6 × 6 = 1 தடவை. ஆகவே நாங்கள் அந்த 2 ஐ 1 ஆல் பெருக்கி 2 கூட்டல் 6 × 6 = 1 தடவை, அந்த 1 ஐ 3 ஆல் பெருக்கும் 3 என எழுதுவோம். எழுதி 6 × 5 என்ற விடையை பெற்றுக்கொள்வோம். அதே போன்று மாணவர்களை நாங்கள் இன்னொரு உதாரணம் ஒன்றை பார்த்தோமானால், ஐந்தில் இரண்டு நான்கில் ஒன்று. ஐந்தில் இரண்டையும் நான்கில் ஒன்றையும் கூட்ட போறோம். கூட்டும் பொழுது இங்கு நாங்கள் வெவ்வேறுபட்ட பகுதிகள் காணப்படுகின்றன. ஐந்திற்கும் நான்கிற்கும் போமசி 20. நாங்கள் இந்த போமசி தொடர்பாக தரமேலில் நீங்கள் இதனை கற்றிருப்பீர்கள். ஆகவே 20. 20 ஐந்து எத்தனை தடவை உள்ளன என நாங்கள் முதலாவது அவதானித்தோமானால், 20 ஐந்து நான்கு தடவைகள் உள்ளன. ஆகவே 5 2 நான்கால பெருக்குவோம். அதே போல 4 எத்தனை தடவைகள் உள்ளன என பார்த்தோமானால், 5 தடவைகள். ஆகவே 1/4 என்ற பின்னத்தை 5 பெருக்குவோம். 5 எனும் பொழுது நாங்கள் இங்கு பகுதியையும் தொகுதியையும் பெருக்குவோம். பெருக்கும் பொழுது 5 என்ற விடையை பெறுவோம். இங்கு பார்த்தோமானால் இப்ப பகுதிகள் இரண்டும் சமனாக உள்ளன. ஆகவே 20 நாங்கள் போமசியாக எடுத்தோம் என்றால், 8 5 கூட்டி 20 13 என்ற விடையை பெற்றுக் கொள்வோம். இதே போன்று நாங்கள் பின்னங்களை கழிக்கும் பொழுதும், இப்ப கூட்டலை பார்த்தோம், பின்னங்களை கழிக்கும் பொழுதும் நாம் இவ்வாறான விடயங்களை அவதானித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது பகுதிகள் சமனாக உள்ளனவையா என பார்க்க வேண்டும். அதன் பின்னர் பகுதிகள் சமனற்ற பின்னங்களாக இருக்குமாக இருந்தால் அந்த பின்னங்களை சமப்படுத்தி நாங்கள் பின்னங்களை கூட்டும், பின்னங்களை கூட்டுவதற்கேற்ப அதே போன்று பின்னங்களை கழிக்கும் முறையினையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். மாணவர்களே, நாம் இனி தரம் 8 உள்ள பின்னங்கள் தொடர்பாக பார்ப்போம். தரம் 8 உள்ள பின்னங்கள் தொடர்பாக பார்த்தோமானால், முதலாவதாக இங்கு நாங்கள் பின்னம் ஒன்றை முழு எண் ஒன்றினால் பெருக்குதல் தொடர்பாக பார்ப்போம். ஒரு பின்னம் ஒன்றை முழு எண் ஒன்றினால் பெருக்குதல் தொடர்பாக பார்த்தோமானால், ஒரு ஆப்பிள் பழம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். அந்த ஆப்பிள் பழத்தை நாங்கள் 6 சம துண்டுகளாக வட்டி வச்சிருக்கிறோம். ஆப்பிள் பழம் வேண்டா எல்லாருக்கும் விருப்பம் என்ன? அப்ப நாங்க ஒரு ஆப்பிள் பழத்தை 6 சம துண்டுகளாக வட்டி வச்சிருக்கிறோம். இப்ப நாங்க 4 பேர் இருக்கிறோம். ஆனா எங்கள்கிட்ட 6 துண்டுகள் உள்ளன, 4 பேர் இருக்கிறோம். அப்ப ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு எடுப்போம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆப்பிள் துண்டுகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எடுக்கும் பொழுது ஒருவருக்கு கிடைக்கிற பங்கு, அவை நாங்கள் ஆப்பிள் துண்டை வெட்டின மொத்தமாக 6 துண்டாக ஒருவருக்கு கிடைக்கிற பங்கு 1. ஆகவே 6 1. இவ்வாறு இந்த 6 1 என்று 4 பேருக்கும் ஒவ்வொரு துண்டுகளாக நாங்கள் கொடுக்கும் பொழுது 6 1 6 1 6 1 6 1 என 4 தடவைகள் நாங்கள் இதை எழுத போறோம். எழுதும் பொழுது மொத்தமாக 4 துண்டுகள் வழங்கி இருக்கிறோம். ஒருவருக்கு ஒரு துண்டு வீதம். ஆகவே மொத்தமாக நாங்கள் வழங்கிய துண்டு 6 4 என எடுத்துக்கொள்வோம். இந்த 6 4 நாங்கள் எடுத்துக்கொண்ட விதம் ஒரு ஆளுக்கு 1 வீதம் கூட்டின முறையில் நான் கூறினேன். ஆனால் இதை நாங்கள் இன்னும் மேலும் ஒரு இலகுவான முறையில் நாங்கள் பார்க்கலாம். 6 1 என்ற ஒரு துண்டை நாங்கள் மொத்தமாக 4 பேருக்கு வழங்கியிருக்கிறோம். ஆகவே 6 1 4 பெருக்குதல் வேண்டும். 6 1 4 பெருக்கும் பொழுது 6 1 × 4 என்று நாங்கள் எழுதுவோம். இந்த 4 எழுதும் பொழுது 1 நேராக எழுதுதல் வேண்டும். 4 எழுதும் பொழுது 4 என்பது ஒரு முழு எண். ஆகவே நாங்கள் 6 1 பின்னம் எழுதியதற்கு 1 எழுதியதற்கு நேராக இந்த 4 எழுதுதல் வேண்டும். ஆகவே நாங்கள் இங்கு பார்த்தோமானால் 6 1 × 4. ஆகவே 1 4 நாங்கள் பெருக்கினால் 4 என்ற விடையை பெறுவோம். 1 4 பெருக்கினால் 4 என்ற விடையை பெறுவோம். 4 என்பது முழுவன். ஆகவே அந்த எண்ணுக்கு கீழே பகுதியில் 1 இருப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அவை 1 6 பெருக்கினமாக இருந்தால் 6. ஆகவே ஆறில் நான்கு என்ற விடையை நாங்கள் இங்கு பெற்றுக் கொள்வோம். கூட்டுவதன் மூலமும் நாங்கள் இந்த விடையை பெற்ற முறையை முதலாவதாக கூறினேன், இங்கு பெருக்குவதன் மூலம் கூறியுள்ளேன். ஆகவே ஆறில் ஒன்று ஒரு பின்னம், நான்கு என்பது ஒரு முழு எண். நாங்கள் பெருக்கும் பொழுது ஆறில் நான்கு என்ற விடையை பெறுகின்றோம். அந்த முழு எண்ணானது பின்னத்தின் தொகுதியுடன் மாத்திரமே பெருக்கப்படுகிறது. இதேபோன்று முழு எண் ஒன்றை பின்னத்தால் பெருக்கும் பொழுது, இப்ப நாங்கள் ஏற்கனவே கூறினது பின்னம் ஒன்றை முழு எண்ணால் பெருக்கும் பொழுது, நான் ஆறில் ஒன்றை நான்கால் பெருக்கினேன். அதே போன்று நாங்கள் திருப்பி மாற்றி எழுதலாம், நான்கை, நான்கு என்பது முழு எண், ஆறில் ஒன்றால் பெருக்கிறோம். நான்கு தர ஆறில் ஒன்று, பெருக்கும் பொழுது எங்களுக்கு ஆறில் நான்கு என்ற விடை கிடைக்கின்றது. ஆகவே நீங்கள் பார்த்தீர்களானால் பின்னத்தை முழுவெண்ணால் பெருக்கும் பொழுதும் முழுவெண்ணை பின்னத்தால் பெருக்கும் பொழுதும் எங்களுக்கு ஒரே விடை கிடைக்கும். மேலும் இன்னொரு உதாரணத்தை பார்த்தோமானால், ஒன்பதில் இரண்டு என்ற ஒரு பின்னத்தை நாங்கள் மூன்றால் பெருக்குவோம். ஒன்பதில் இரண்டு என்ற பின்னத்தை நாங்கள் மூன்றால் பெருக்குவோம். பெருக்கும் பொழுது மூன்றையும் இரண்டையும் பெருக்கி ஆறு எனப் பெறுவோம். ஆகவே ஒன்பதில் இரண்டு என்ற பின்னத்தை மூன்றால் பெருக்கும் பொழுது ஒன்பதில் ஆறு என்ற விடையை பெறுவோம். அதே போன்று மூன்றை ஒன்பதில் இரண்டால் பெருக்கினோமாக இருந்தால், மூன்றை ஒன்பதில் இரண்டால் பெருக்கினோமாக இருந்தால் ஒன்பதில் ஆறு என்ற விடையை பெருக்குவோம். ஆகவே ஒரு முழு எண்ணை பின்னத்தால் பெருக்கும் பொழுதும் பின்னத்தை முழு எண்ணால் பெருக்கும் பொழுதும் எங்களுக்கு கிடைப்பது ஒரே விடையாகவே காணப்படும். அதே போன்று மாணவர்களை, நாங்கள் அடுத்ததாக ஒரு பின்னத்தை வேறொரு பின்னத்தால் பெருக்கும் முறை தொடர்பாக பார்ப்போம். ஒரு பின்னம் ஒன்றை வேறொரு பின்னம் தொடர்பாக பெருக்கும் முறை தொடர்பாக பார்த்தோமாக இருந்தால், ஒரு செவ்வகத்தை வரைந்து கொள்வோம். ஒரு செவ்வகத்தை வரைந்து நாம் அந்த செவ்வகத்தை மூன்று சம பகுதிகளாக பிரித்துக் கொள்வோம். பிரித்து அதில் இரண்டு பகுதிகளை நிலற்றிக் கொள்வோம். ஒரு செவ்வகத்தை வரைந்து மூன்று சம பகுதிகளாக பிரித்த பின்னர் அதில் இரண்டு பகுதிகளை நிலற்றிக் கொள்வோம். அவை இந்த செவ்வகத்தில் நிலற்றப்பட்ட பகுதியை நாங்கள் பின்னமாக எழுதினோமாக இருந்தால் மூன்றில் இரண்டு என எழுதுவோம். மூன்றில் இரண்டு என எழுதுவோம். அடுத்து நாங்கள் இதிலிருந்து மூன்று, இந்த நிலற்றப்பட்ட பகுதியில் அரைவாசி இந்த முழு பின்னத்தின் என்ன பின்னமாக இருக்கும் என்று அவதானித்தோமானால், நிலற்றப்பட்ட பகுதி முழு பின்னத்தின் நிலற்றப்பட்ட பகுதியின் அரைவாசி முழு பின்னத்தின் என்ன பகுதியாக இருக்கும் என பார்த்தோமானால், மூன்றில் இரண்டை இரண்டில் ஒன்றால் அரைவாசியால் பெருக்குகின்றோம். மூன்றில் இரண்டை அரைவாசியால் பெருக்குகின்றோம். இங்கு பெருக்கும் பொழுது நாங்கள் தொகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பெருக்குதல் வேண்டும். அதே போன்று பகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்குதல் வேண்டும். ஆகவே தொகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பெருக்கினமாக இருந்தால் இரண்டையும் ஒன்றையும் பெருக்குகின்றோம் இரண்டு, மூன்றையும் இரண்டையும் பெருக்குகின்றோம் ஆறு. அவை மூன்றில் இரண்டையும் இரண்டில் ஒன்றையும் பெருக்கும் பொழுது ஆறில் இரண்டு என்ற விடை எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த ஆறில் இரண்டு ஆறில் இரண்டாக காணப்படுவதால் நாங்கள் இதற்கு ஒரு சமவெளி பின்னத்தை எழுதலாம். ஆறில் இரண்டை இரண்டால் வகுத்தோமானால், வகுத்து ஒரு சமவெளி பின்னத்தை மூன்றில் ஒன்று என பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நம் மேலே கூறப்பட்டது போல ஒரு செவ்வகத்தின் நிலற்றப்பட்ட பகுதியின் அரைவாசி முழு பின்னத்தின் என்ன பின்னமாகும் என்பதற்கான விடை மூன்றில் ஒன்று என பெறப்படும். அதாவது இங்கு நாங்கள் பின்னத்தை பின்னத்தால் பெருக்கும் பொழுது தொகுதியையும் தொகுதியையும் பெருக்குகின்றோம், பகுதியையும் பகுதியையும் பெருக்குகின்றோம். பெருக்கும் பொழுது நாங்கள் இந்த இடத்தில் பெருக்கும் பொழுதே அவதானிக்கலாம், இந்த பெருக்கலுக்கிடையே ஏதாவது எண்களை சுருக்கும் முறை காணப்படுகிறதா என்று. ஏதாவது எண்கள் சுருக்கக்கூடியதாக வகுக்கக்கூடியதாக காணப்படுகின்றதா என்று அவதானிக்கலாம். அவதானித்தோமானால் இங்கு மூன்றில் இரண்டில் உள்ள இரண்டும் இரண்டில் ஒன்றில் உள்ள இரண்டும் சுருக்கப்படும். சுருக்கப்படும் பொழுது மீதியாக மூன்றில் ஒன்று காணப்படும். இந்த முறையிலும் நாங்கள் இதற்கான விடையை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே ஒரு செவ்வகத்தில் நிலற்றப்பட்ட பகுதி மூன்றில் இரண்டு, அந்த பகுதியின் அரைவாசி முழு பின்னத்தின் என்ன பின்னமாகும் என்று நாங்கள் பார்த்தோமானால் மூன்றில் ஒன்று என்ற பின்னமாக எங்களுக்கு விடை கிடைக்கப்பெறுகிறது. மேலும் நாங்கள் இன்னொரு பின்னத்தை பார்த்தோமானால் பத்தில் ஒன்பதையும் மூன்றில் ஒன்றையும் பெருக்குவோம். பத்தில் ஒன்பதையும் மூன்றில் ஒன்றையும் பெருக்குவோம். இங்கு இந்த பின்னத்தை பெருக்குவதற்கு முன்னரே நாங்கள் அவதானிப்போம், ஏதாவது எண்களை சுருக்கும் முறைகள் காணப்படுகின்றதா, அதாவது பொது காரணி காணப்படுகின்றதா என்று அவதானிக்கலாம். ஒன்பதையும் மூன்றையும் நாங்கள் எடுத்தோமானால் ஒன்பதிற்கும் மூன்றிற்கும் பொதுவாக மூன்று காரணியாக அமையும். ஆகவே ஒன்பதை நாங்கள் மூன்றால் சுருக்கலாம். சுருக்கும் பொழுது எங்களுக்கு மூன்று என்ற விடை கிடைக்கின்றது. இப்பொழுது பார்த்தோம்னா பத்தில் ஒன்பது என்ற விடை இருந்த இடத்தில் பத்தில் மூன்று என்ற பெருமானம் காணப்படும். மூன்றில் ஒன்று என்ற பின்னம் இருந்த இடத்தில் ஒன்று என்பது காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இப்ப இதை பெருக்கும் பொழுது பத்தில் மூன்று என விடையை பெற்றுக் கொள்வோம். பத்தில் ஒன்பதையும் மூன்றில் ஒன்று என்ற பின்னத்தையும் நாங்கள் பெருக்கும் பொழுது பத்தில் மூன்று என்ற விடையை பெற்றுக் கொள்கின்றோம். மாணவர்களே, நாம் பின்னங்களை சுருக்கும் பொழுது அவை பகுதியிலும் தொகுதியிலும் அமைந்திருத்தல் வேண்டும். அதாவது பகுதியிலும் தொகுதியிலும் இருந்தால் மாத்திரமே நாங்கள் சுருக்குதல் வேண்டும். பகுதியையும் பகுதியையுமோ தொகுதியையும் தொகுதியையுமோ சுருக்குதல் கூடாது. பகுதியையும் பகுதியையும் பெருக்கி விடையை போடுவோம், அதே போன்று தொகுதியையும் தொகுதியையும் பெருக்கி விடையை போடுவோம். ஆனால் பகுதியையும் பகுதியையும் சுருக்குதல் கூடாது, தொகுதியையும் தொகுதியையும் சுருக்குதல் கூடாது. சில சந்தர்ப்பங்களில் அவ்வாறான தவறுகளை நாம் விடுகின்றோம். ஆகவே இந்த பின்னங்களை சுருக்குதல் பொழுது இந்த இடத்தில் நாங்கள் மிக அவதானமாக செயற்படுதல் வேண்டும். அதாவது இரண்டு பின்னங்களை பெருக்குவதன் மூலம் பெறப்படும் பின்னத்தின் தொகுதியானது இரண்டு பின்னங்களினதும் தொகுதியின் பெருக்கமாகும். பெறப்படும் பின்னத்தின் பகுதியானது இரண்டு பின்னங்களினதும் பகுதியின் பெருக்கமாக காணப்படும். அதே போன்று மாணவர்களே, எந்த ஒரு பின்னத்தையும் பூஜ்ஜியத்தினால் பெருக்கும் போது நாம் எந்த ஒரு பின்னத்தையும் பூஜ்ஜியத்தினால் பெருக்கும் பொழுது எங்களுக்கு விடை பூஜ்ஜியமாக காணப்படும். இப்ப இரண்டில் ஒன்று என்ற பின்னத்தை நாங்கள் பூஜ்ஜியத்தால் பெருக்கினோமானால் பூஜ்ஜியம் என்பதே எங்களுக்கு விடையாக கிடைக்கும். அதே போன்று எந்த ஒரு பின்னத்தையும் ஒன்றால் பெருக்கும் போது விடை அதே பின்னமாக காணப்படும். எந்த ஒரு பின்னத்தையும் ஒன்றால் பெருக்கும் பொழுதும் அதே பின்னமாக காணப்படும். இதே போன்று ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு எண்ணால் பெருக்குதல் தொடர்பாக பார்த்தோமானால் கலப்பு எண்கள் அடங்கிய பின்னங்களை சுருக்கும் போது கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றி பெருக்குதல் இலகுவானதாக காணப்படும். அதாவது கலப்பு எண்ணை ஒரு பின்னத்தை கலப்பு எண்ணால் பெருக்கும் பொழுது அந்த கலப்பு எண்ணை முறைமையில்லா பின்னமாக மாற்றிய பின்னரே நாங்கள் பெருக்குதல் வேண்டும். அதாவது நாங்கள் மூன்றில் இரண்டையும் ஒன்றுடன் மூன்றில் ஒன்று என்ற கலப்பு எண்ணையும் பெருக்குவோமாக இருந்தால் மூன்றில் இரண்டு பெருக்கல் ஒன்றுடன் மூன்றில் ஒன்றை கலப்பு எண்ணாக உள்ள எண்ணை முறைமையில்லா பின்னமாக எழுதுதல் வேண்டும். ஆகவே நாங்கள் ஒன்றுடன் மூன்றில் என்பதை முறைமையில்லா பின்னமாக எழுதினோமாக இருந்தால் மூன்றில் நான்கு என எழுதுவோம். அதன் பின்னர் பின்னத்தை பெருக்குதல் வேண்டும். இரண்டையும் நான்கையும் பெருக்கினோமாக இருந்தால் எட்டு, மூன்றையும் மூன்றையும் பெருக்கினோமாக இருந்தால் ஒன்பது. அவை ஒன்பதில் எட்டு என்ற விடையை பெற்றுக் கொள்வோம். அதே போன்று கலப்பு எண்ணை பின்னத்தாலும் பெருக்கலாம். ஒன்றுடன் ஐந்தில் மூன்று என்ற கலப்பு எண்ணை நான்கில் மூன்று என்ற பின்னத்தால் பெருக்குவோமாக இருந்தால் கலப்பு எண்ணை முறைமையில்லா பின்னமாக மாற்றி அதன் பின்னர் பெருக்குதல் வேண்டும். முறைமையில்லா பின்னமாக மாற்றும் பொழுது ஒன்றுடன் ஐந்தில் மூன்று என்பது ஐந்தில் எட்டாக காணப்படும். அந்த ஐந்தில் எட்டு என்ற பின்னத்தை நான்கில் மூன்று என்ற பின்னத்தால் நாம் பெருக்குதல் வேண்டும். பெருக்கும் பொழுது நாங்கள் இந்த இடத்தில் பார்த்தோமான இருந்தால் பின்னங்களுக்கிடையே சுருக்கக்கூடியது பெருமானங்கள் இருந்தால் சுருக்கின பின்னர் நாங்கள் பின்னங்களை பெருக்குதல் வேண்டும். இங்கு எட்டையும் நான்கையும் நாங்கள் சுருக்கலாம். சுருக்கும் பொழுது இரண்டு என்ற விடை எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இரண்டையும் மூன்றையும் பெருக்கினால் ஆறு, ஐந்தையும் ஒன்றையும் பெருக்கினால் ஐந்து. ஆகவே ஐந்தில் ஆறு என்ற விடை கிடைக்கிறது. ஐந்தில் ஆறு என்பது ஒரு முறைமை இல்லா பின்னம். ஐந்தில் ஆறு என்பது ஒரு முறைமை இல்லா பின்னம். ஆகவே நாங்கள் இதனை கலப்பு எண்ணாக எழுதுதல் வேண்டும். கலப்பு எண்ணாக எழுதும் பொழுது ஒன்றுடன் ஐந்தில் ஒன்று என காணப்படும். அடுத்ததாக நாம் கலப்பு எண் ஒன்றை வேறொரு கலப்பு எண்ணால் பெருக்குதல் தொடர்பாக பார்த்தோமாக இருந்தால் முதலில் ஒவ்வொரு கலப்பு எண்ணையும் முறைமையில்லா பின்னங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றிய பின்னரே நாங்கள் பெருக்குதல் வேண்டும். இரண்டு கலப்பு எண்கள் காணப்படும் பொழுது இரண்டையும் நாங்கள் முறைமையில்லா பின்னமாக மாற்றின பின்னரே பெருக்குதல் வேண்டும். உதாரணமாக மூன்றுடன் இரண்டில் ஒன்று என்ற கலப்பு எண்ணையும் இரண்டுடன் ஐந்தில் ஒன்று என்ற கலப்பு எண்ணையும் பெருக்குவோமாக இருந்தால் நாங்கள் அதை முறைமையில்லா பின்னத்துக்கு எழுதுவோம். இரண்டில் ஏழு, இரண்டுடன் ஐந்தில் ஒன்று என்ற பின்னத்தை முறைமையில்லா பின்னமா எண்ணை முறைமையில்லா பின்னமாக மாற்றினோமானால் ஐந்தில் பதினொன்று. அதன் பின்னர் பெருக்கினோமாக இருந்தால் ஏழையும் பதினொன்றையும் பெருக்குவோம் எழுபத்தி ஏழு, இரண்டையும் ஐந்தையும் பெருக்குவோம் பத்து. ஆகவே பத்தில் எழுபத்தி ஏழு என்ற விடையை பெற்றுக் கொள்வோம். பத்தில் எழுபத்தி ஏழு என்பது முறைமையில்லா பின்னமாகும். ஆகவே நாம் இதனை கலப்பு எண்ணாக எழுதுதல் வேண்டும். முறைமையில்லா பின்னத்தை கலப்பு எண்ணாக எழுதுதல் வேண்டும். ஆரம்பத்தில் நாங்கள் கூறியது போன்று முறைமையில்லா பின்னத்தை கலப்பு எண்ணாக எழுதுதல் வேண்டும். அதே போன்று கலப்பு எண்கள் இரண்டுடன் ஒரு கலப்பு எண்கள் இரண்டுடன் ஒரு பின்னம் காணப்படலாம். அதே போல கலப்பு எண்கள் மூன்று கலப்பு எண்கள் கொண்ட பின்னங்கள் காணப்படலாம். இவ்வாறான பின்னங்களையும் நாங்கள் பெருக்கும் பொழுது ஒவ்வொரு எண்ணையும் முறைமையில்லா பின்னமாக மாற்றிய பின்னரே பின்னங்களை பெருக்குதல் வேண்டும். ஆகவே மாணவர்களே, நாம் பின்னங்களை சுருக்கும் போது அதன் விடையை எப்போதும் எளிய வடிவில் கொடுப்பது மிகவும் சிறந்தது. அதேபோன்று முறைமையில்லா பின்னத்தில் பெறப்படும் போது அதனை கலப்பு எண்ணில் வழங்குதல் வேண்டும். மாணவர்களே, நாம் இன்றைய தினம் பின்னங்கள் தொடர்பாக நீங்கள் தரம் ஆறு ஏழு வகுப்புகளில் கற்ற விடயங்களை மீட்டு பார்த்தோம். அத்துடன் ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணால் பெருக்குதல், ஒரு பின்னத்தை வேறொரு பின்னத்தால் பெருக்குதல், ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு எண்ணால் பெருக்குதல், ஒரு கலப்பு எண்ணை வேறொரு கலப்பு எண்ணால் பெருக்குதல் தொடர்பான விடயங்கள் பற்றி பார்த்தோம். மாணவர்களே, இப்போது உங்களுக்கான கேள்விகள் வழங்கப்படும். இதற்கான விடைகளை எனது தனிப்பட்ட தொலைபேசி இலக்கமான 0723986263 என்ற எண்ணிற்கு SMS மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் உங்கள் பெயர், பாடசாலை முகவரி என்பவற்றுடன் அனுப்பி வைக்கலாம். மாணவர்களே, மீண்டும் ஒருமுறை தொலைபேசி இலக்கத்தை கூறுகிறேன். 0723986263 என்ற இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி, முதலாவது கேள்வி: ஒருவன் ஒரு குறிப்பிட்ட தாளில் நாளில் 84 பத்திரிகைகளை விநியோகித்தான். அவற்றுள் 1/3 தமிழ் பத்திரிகைகள். தமிழ் பத்திரிகைகள் எத்தனையை அவன் விநியோகித்தான்? மீண்டும் ஒருமுறை அந்த வினாவை வாசிக்கின்றேன். ஒருவன் ஒரு குறிப்பிட்ட நாளில் 84 பத்திரிகைகளை விநியோகித்தான். அவற்றுள் 1/3 தமிழ் பத்திரிகைகள். தமிழ் பத்திரிகைகள் எத்தனையை அவன் விநியோகித்தான்? இரண்டாவது வினா: ஒரு லீட்டர் எரிபொருளில் 12/2 கிலோமீட்டர் பயணம் செய்யும் ஒரு வாகனம் 4/3 எரிபொருளில் பயணம் செய்யும் தூரத்தை காண்க. ஒரு லீட்டர் எரிபொருளில் 12/2 கிலோமீட்டர் பயணம் செய்யும் ஒரு வாகனம் 4/3 எரிபொருளில் பயணம் செய்யும் தூரத்தை காண்க. மாணவர்களே, இதற்கான விடைகளை நீங்கள் எனது தொலைபேசி இலக்கத்தினூடாக எனக்கு அனுப்பி வைக்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய தின கல்வி நிகழ்ச்சியிலிருந்து நான் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5/11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.